بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன நற்குணத்தை போதித்தார்களோ அந்த நற்குணத்துக்கு சொந்தக்காரர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையில்தான் நமக்கு இந்த உலகத்திலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி இருக்கிறது. அந்த நற்குணங்களில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கற்றுத்தந்த நற்குணங்களில் ஒரு முக்கியமான நற்குணம், இன்றைய காலகட்டத்தில் அதிகமான மக்களிடத்திலே குறைந்து வரக்கூடிய நற்குணம், குறைவு என்ன, பல பேரிடத்தில் இல்லை என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்களிடம் எடுபட்டு போன ஒரு நல்ல விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் திருமறை குர்ஆனில் வலியுறுத்தி சொல்லக்கூடிய நற்குணம், கோபத்தை அடக்க வேண்டும், பிறரை மன்னிக்க வேண்டும், பிறரிடத்திலே பணிவாக நடக்க வேண்டும். இந்த நற்குணம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நல்லடியார்களுடைய பண்பாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வல் காலிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ், நல்லடியார்கள் கோபத்தை மெண்டு விழுங்குவார்கள், வல் ஆஃபீன அனின் நாஸ், பிற மக்களை மன்னிப்பார்கள். இது நல்லடியார்களுடைய பண்பு என்று அல்லாஹ் கூறுகிறான். கோபத்தை மெண்டு விழுங்க வேண்டும், மக்களை மன்னிக்க வேண்டும். இந்த பண்பு இருந்துவிட்டால் இன்றைக்கு நமக்கு மத்தியில் நிறைய பிரச்சனைகள் வரவே வராது. ஏன்னா சகோதரர்களுக்கு மத்தியிலே மனக்கசப்பு, கோபதாபங்கள், பிரச்சனைகள் இதையெல்லாம் ஏன் வருகிறது? மனிதர்கள் என்றால் தப்பு செய்யக்கூடியவங்க தான். தப்பு செய்யாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக தப்பு செய்வாங்க. குல்லுபனி ஆதமை யுக்தியுபில் லைலி வண்ணஹார், ஆதமுடைய மகன், ஆதமுடைய மக்கள் இரவிலும் பகலிலும் தவறு செய்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனிதன் என்றாலே இரவு பகலாக தப்பு செய்யக்கூடியவன். நம்ம அடுத்தவங்களுக்கு கேடு செய்வோம், அடுத்தவங்க நமக்கு கேடு செய்வாங்க, இது இயல்பாக இருக்கக்கூடியதுதான். இந்த மாதிரியான தவறுகள் மனிதர்களிடம் ஏற்படும் போது அதை மன்னித்து பழகி கொள்ள வேண்டும். இல்லை, நான் மன்னிக்க மாட்டேன், நீ இன்னைக்கு என்ன செஞ்ச தெரியுமா, அன்னைக்கு நீ எப்படி நடந்த தெரியுமா என்று இதையே நாம் பேசிக்கொண்டு இருப்போமே, ஆனால் அப்ப நமக்கு மத்தியில் பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த பிரச்சனைகள் முடிவடையாது, அதற்கு ஒரு நேரமும் கிடையாது. காலகாலத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும், ஒரே சண்டரவு, ஒரே சச்சரவு, ஒரே பிரச்சனை. சகோதரர்களை நம்ம பார்த்துக்கிட்டோம் சொன்னா குரோதத்தோட பார்க்கிறது, வெறுப்போட பார்க்கிறது. அப்ப இஸ்லாம் சொன்ன அந்த சகோதரத்துவம், அந்த நட்பு, அந்த ஒற்றுமை, அந்த அன்பு, அந்த பாசம் இவையெல்லாம் நம்மிடத்தில் ஏற்படாது. அப்ப அந்த பாசம், அந்த ஒற்றுமை, அந்த நட்பு நமக்கு மத்தியில் இருக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இந்த குணம் வர வேண்டும். எந்த குணம்? தப்பு செய்தவர்களை மன்னிக்க வேண்டும். சரி, தப்பு செஞ்சிட்டான், நமக்கு கெடுதல் பண்ணிட்டான், அல்லாஹ்வுக்காக அவனை மன்னிப்போம். அடியான் தானே, முஸ்லிமான சகோதரன் தானே, அவனும் ஒரு மூமின் இல்லையா என்ற ஒரு பார்வையில் அவர்கள் செய்த தவறுகளை நாம் மன்னிக்க பழகி கொண்டால் அது ஒரு உயர்வான ஒரு குணம். நமக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்கும், பாசம் இருக்கும், நேசம் இருக்கும், சகோதரத்துவம் இருக்கும். இந்த சகோதரத்துவம், இந்த ஒற்றுமை, இந்த பாச உணர்வு நமக்கு மத்தியில் நிலையாக இருப்பதற்கு இது ஒரு முக்கியமான வழி. பிறர் செய்யக்கூடிய தவறுகளை மன்னிக்க பழக வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் நல்லடியாருடைய பண்பாக திருக்குறானிலே கூறுகிறான், அவர்கள் கோபத்தை மெண்டு விழுங்குவார்கள், பிற மக்களை மன்னிப்பார்கள், அடுத்தவங்க செஞ்ச தவறுகளை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அடுத்தவங்களை மன்னிச்சுட்டா நமக்கு ஏதோ ஒன்று குறைஞ்சு போயிருதுன்னு நினைக்கிறாங்க. அந்த குணம் வருதா? ஒரு ஆள் நமக்கு கெடுதலே பண்ணியிருக்கட்டுமே, நம்ம மேலே பொய் சொல்லியிருக்கட்டும், அவதூறு சொல்லியிருக்கட்டும், நம்ம மேலே குற்றங்களை சொல்லியிருக்கட்டும், புறம் பேசியிருக்கட்டும், என்ன வேணா செஞ்சிருக்கட்டும், என்ன செஞ்சாலும் இஸ்லாம் என்ன சொல்லுது? அந்த மாதிரி தப்பு செய்யறவங்கள செய்யாதுன்னு சொல்லுது, அதையும் இஸ்லாம் சொல்லுது. சரி, ஒருத்தர் செஞ்சிட்டான், உன் மேல அவதூறே சொல்லிட்டான், புறம் பேசிட்டான், கோல் சொல்லிட்டான், உன் பொருளையே எடுத்துட்டான், உன் மனம் முன்படும்படி பேசிட்டான். இப்ப நீ என்ன செய்யணும்? அவன் செஞ்ச தப்ப நீ மன்னிக்கணும், அது இஸ்லாம் நமக்கு சொல்லுது. அப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை எப்படி நான் மன்னிப்பேன், அதெல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன். அந்த மனுஷனை பார்த்தா அப்படியே எதிரி மாதிரி பார்க்கறது, பார்க்கும்போது இப்படியே என்ன செய்யறது, முகத்தை காட்டுறது, முறைக்கிறது. ஏன்னா மன்னிச்சா நம்முடைய இமேஜ் குறைஞ்சு போயிரும் நினைக்கிறாங்க. இமேஜ் குறையாது. நபி சொல்றாங்க, ஒரு முஸ்லிமான அடியான் செஞ்ச தவறை நீ மன்னிக்கிற, அல்லாஹ் அவனுடைய இமேஜை அதிகப்படுத்துவான், உன்னுடைய அந்தஸ்தை கூட்டுவான். மன்னிக்கிறனால நீ கீழே போகவே மாட்டே, உன்னுடைய அந்தஸ்து குறையவே செய்யாது, மென்மேலும் நீ உயர்வாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஒரு அடியான் பிறர் பாவத்தை மன்னிப்பதால் இல்லா இஸ்ஸா, அவனுக்கு கண்ணியத்தை தான் அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான், கண்ணியம்தான் அதிகமாகும். நம்ம என்ன நினைக்கிறோம், கண்ணியம் போயிரும் நினைக்கிறோம். எது கண்ணியம் நினைக்கிறோம்? அவன் செஞ்ச தப்ப சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிறது, அவன்கிட்ட கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறது, அவன்கிட்ட பேசாமையே இருக்கிறது, அவன்கிட்ட முகத்தை திருப்பிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் நமக்கு கண்ணியம், இதுதான் நமக்கு மதிப்பு, இதுதான் நமக்கு மரியாதை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது இல்லை. ரசூலுல்லாஹ் எது கண்ணியம்ங்கிறாங்க, அடுத்தவன் செஞ்ச தப்ப மன்னிப்பா, அடுத்தவர்கள் செய்த குற்றங்களை நீ பொறுத்துக்கொள். ஒரு அடியானுக்கு அவன் செய்த பாவத்தை மன்னிப்பதால் அவனுக்கு கண்ணியத்தை தான், மரியாதையை தான், மதிப்பை தான் அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த உணர்வு, இந்த அதீச நம்ம நம்புனா அடுத்தவன் செஞ்ச தப்ப மன்னிக்காம இருப்போமா? அடுத்தவங்கிட்ட குரோதத்தை காட்டிக்கிட்டே இருப்போமா? செய்ய மாட்டோம். பிறரை மன்னிக்க பழகிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு பாருங்களேன், நமக்கு மன்னிக்க கூடிய அந்த குணமே வரமாட்டேங்குது. நம்ம எந்த அளவுக்கு பழக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு ஆள் தப்பே செஞ்சிட்டார், அதை மன்னின்னு சொல்லும் போது அவராய் இறங்கி வரும்போது கூட நமக்கு மன்னிக்க மனசு வரமாட்டேங்குது. ஏன்னா நீ யாரு தெரியுமா, நீ அப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்டவன், நீ அது அதெல்லாம் செஞ்சா சரி, விட வேண்டியது தானே, விட மாட்டாங்க. இறங்கி வந்தாலும், சேர்ந்து போக வந்தாலும், அவன் அது செஞ்சா, இது செஞ்சா, அப்படி பண்ணா, இப்படி பண்ணா, இதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவன் இந்த மாதிரியான நபர்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி பழசையே பேசிட்டு இருக்கிறீங்கல்ல, அடுத்தவங்களுடைய தவறுகளை மன்னிக்காம பழசையே பேசுறது, பழசையே கிண்டுறது, இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு அழகான ஒரு ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, அவங்க மேல மக்கத்து மதீனா முனாஃபிக்குகள் அவதூறு பரப்புனாங்க. என்ன அவதூறு? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வந்து ஒரு ஆணோட ஒரு சஹாபியோட உபச்சாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவதூறு பரப்புனாங்க. ஆனா அல்லாஹ் பாதுகாக்குன்னு அவங்க அப்படிலாம் செய்யல. ஒரு போருக்கு போகும்போது எதார்ச்சையாக சஹாபாக்களை விட்டு அவங்க தனியாக விடப்படுறாங்க. அப்புறம் வழியில் வரக்கூடிய ஒரு சஹாபி சந்தித்து ரசுல்லாவுடைய மனைவி இங்கே தனியாக இருக்கிறாங்களே, ஆளே இல்லைன்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாங்க. இதான் நடந்துச்சு. ஆனால் முனாஃபிக்கின்கள் எப்படி கிளப்பிட்டாங்க? இந்த சஹாபியும் இந்த ரசுல்லாவுடைய மனைவி ஆயிஷாவும் தனியாக வந்திருக்கிறாங்க, அது இரவு நேரத்தில் வந்திருக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருக்கு மத்தியில் ஏதோ நடந்து போச்சு, இப்படி கிளப்பி விடுறாங்க. இது செய்தி மக்காவெல்லாம் மதீனாவெல்லாம் பரவுது. இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை சொல்லுங்க. ஒரு மனிதன் நம்முடைய ஒழுக்கத்து மேல அவதூறு சொல்லிட்டான்னு வைங்களேன், அது நமக்கு ரொம்ப நோவினையாக இருக்கும், அது பெரிய கஷ்டமாக இருக்கும். ஒழுக்கத்தின் மீது அவதூறு சொன்னால் கஷ்டமா இருக்குமா இல்லையா? நீங்க விபச்சாரம் செய்யலங்க, விபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொன்னா அதை ஊரெல்லாம் பரப்புனா ஊரில் உள்ளவங்களாம் நம்ம எப்படி பார்ப்பாங்க? உபச்சாரம் பண்ணிட்டான், உபச்சாரம் பண்ணிட்டான்னு பார்ப்பாங்க. அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுவும் பெண்கள் விஷயத்தில் இந்த மாதிரி அவதூறு வந்தா, ஏன்னா அவங்க அதில் வந்து அதில் தான் தங்களுடைய மானம் இருக்குன்னு நினைப்பாங்க, தங்களுடைய கற்பொழுக்கத்தை பேணி பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ அந்த ஒழுக்க விஷயத்தில் அவதூறு சொன்னால் அதை சகிக்க முடியுமா? அதை பொறுத்துக்கிற முடியுமா? யோசிச்சு பாருங்க. அது சாதாரண ஒரு விஷயம் இல்லை, பெரிய ஒரு துன்பம். இந்த துன்பம் ஏற்படுது. இந்த வேலை யாரு செய்யறார்? அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பாருங்க. அது சாதாரண ஒரு விஷயம் இல்லை, பெரிய ஒரு துன்பம். இந்த துன்பம் ஏற்படுது. இந்த வேலை யாரு செய்யறார்? அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய உறவினர், அதாவது ஆயிஷா ரழியல்லாஹு அவங்களுடைய மாமி மகன் மிஸ்தாஹ் பின் உசாசா, அவரே இந்த அவதூரை பரப்புறார். ஆயிஷா ரழியல்லாஹு மேல அவதூரை பரப்புறார். யார் இவர்? சொந்தக்காரர். யாரு? மிஸ்தாஹ் பின் உசாசா, சொந்தக்காரர், மாமி மகன், அவதூரை பரப்புறார். இந்த அவதூறுனால ஆயிஷா ரழியல்லாஹு அவங்க அழுது அழுது அவங்க கண்ணில் இருந்து தண்ணியே வத்தி போச்சு. அந்த அளவுக்கு கவலைப்பட்டாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு மட்டும் இல்லை, அபூபக்கர் ரழியல்லாஹு எல்லாரும் சங்கடப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சு. இந்த மிஸ்தாஹ் பின் உசாசா ஆயிஷா ரழியல்லாஹு மாமி மகன், ஏழையா இருந்தார். அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள், அவர் கஷ்டப்படுறாரு சிரமப்படுறாருன்னு சொல்லி அவருக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி பாருங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அவங்களுடைய மாமி மகன் அபூபக்கர் ரழியல்லாஹு அவங்கள்ட்ட இருந்து காசு பணத்தை வாங்கி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சொந்தக்காரர் வேற, இப்படிப்பட்டவர் ஆயிஷா ரழியல்லாஹு அவதூறு சொன்னா நமக்கு எவ்வளவு கோபம் வரும்? அருவாள் எடுத்துட்டு போய் வெட்டிடுவோம். என்ன பண்ணுவோம்? நயவஞ்சகன், முனாஃபிக், ஏன் காசை தின்றுட்டு ஏன் புள்ள மேல நீ அவதூறு சொல்றியா? சொல்லுவோமா இல்லையா? ஏன் காசை சாப்பிட்டுட்டு ஏன் புள்ள மேல நீ அவதூறு சொல்றியா? அதுவும் சொந்தக்காரவங்களா இருந்தா, ஊர் உலகத்தில் உள்ள அவதூறு சொன்னா பரவாயில்ல, சொந்தக்காரனா இருந்துகிட்டு இப்படி செய்றியடா படுபாவி, ஆத்திரம் வரும் நமக்கு. அபூபக்கர்ல உங்களுக்கு ஆத்திரம் வந்துச்சு. என்ன பண்ணாங்க? அல்லாஹ் மேல சத்தியம் போட்டு சொன்னாங்க. அல்லாஹ் மேல சத்தியமா, இனிமே மிஸ்தாவுக்கு நான் 5 வயசா செலவு செய்ய மாட்டேன், காசு பணம் கொடுத்துட்டு இருக்கிறேன்ல, உதவி பண்ணிட்டு இருக்கிறேன், இனிமே மிஸ்தாவுக்கு 5 பைசா தர மாட்டேன், அவருக்கு எந்த உதவியும் கிடையாது அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டாங்க. இப்ப அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். இதெல்லாம் புகாரில் வரக்கூடிய சம்பவம். அல்லாஹ் இப்ப குர்ஆன் வசனத்தை இறக்குறான். அலா துஹிப்புன யக்ஃபிர் அல்லாஹு லக்கும் வலா யத்லி வலா யாத்தலி உளுல் ஃபதலி மின்கும் வஸ்யா ஐயோத்து உளில் கொருபா, உங்களில் செல்வம் படைத்தவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள், சக்தி உள்ளவர்கள், உறவினர்களுக்கு சொந்தக்காரர்களுக்கு நான் செலவு செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணாதீங்க. அலட்சியம் பண்ணுங்க, மன்னிச்சிருங்க. சரி, தப்பு பண்ணிட்டான், உங்களுக்கு அநியாயம் பண்ணிட்டான், மன்னிச்சிருங்க. எதங்க அல்லாஹ் மன்னிக்க சொல்றான்? நீங்க நம்ம எதை மன்னிக்காம இருக்கிறோம்? ஒரு சாதாரண என்னை பத்தி புறம் பேசுறோம், அதை மன்னிக்காம இருக்கிறோம். ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டுக்கிறோம், மன்னிக்காம இருக்கிறோம். ஆனா எவ்வளவு பெரிய விஷயம், ஆயிஷா தான் பெத்த புள்ள மேல அவதூறு சொல்லி இருக்கிறாரு சொந்தக்காரர். அல்லாஹ் கேக்க சொல்றான், மன்னிச்சிருங்க. என்ன சொல்லுவான்? நீ சொல்லுவ மன்னிச்சிருவேன்னு, நீ அந்த இடத்துல இருந்தாதான் உனக்கு தெரியும் அப்படிம்பாங்க. ஏ அல்லாஹ் சொல்றான்ப்பா, அல்லாஹ் சொல்றான் அபூபக்கர் இல்ல உங்களை பார்த்து, மன்னித்து விடுங்கள், அலட்சியம் செய்யுங்கள். அலா துஹிப்புனா யஃஃபிர் அல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்கள் நியாயம் பண்ற. அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்வுடைய கடமையை நீங்க மீறுறீங்க, அல்லாஹ்வுக்கு பாவம் செய்றீங்க, அநியாயம் செய்றீங்க, அவ்வளவும் மன்னிட்டு யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிருந்தா அல்லாட்ட வந்து நிக்கிற? அப்ப ஓம் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கன்னு நினைக்கிற, அடுத்தவன் செஞ்ச பாவத்தை நீ மன்னிக்க மாட்டேங்கிற, அப்ப இது என்ன நியாயம்? அல்லாஹ் ஓம் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்றால் நீ அடுத்தவங்க செஞ்ச பாவத்தை மன்னி. அல்லாஹ் சொல்றான், அலா துஹிப்புன யஃஃபிர் அல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? இப்படிதான் கேட்டாங்க. அல்லாஹ் இப்படிதான் வசனத்தை இறக்குனான். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னாங்க, நம்மளா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன, அடுத்தவங்க மன்னிக்கிற விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. அபூபக்கர் உங்களுடைய இடத்துல நீங்க இருக்கீங்க, நம்ம பெத்த புள்ள மேல ஒரு ஆள் அவதூறு சொல்லிட்டார். என்ன அவதூறு? விபச்சாரம், ஊரெல்லாம் பரவி அசிங்கமாயி போச்சு, இப்படிப்பட்ட அவதூறு பண்ணிட்டார். இப்ப வந்து அவரை மன்னிச்சிருங்கன்னு சொன்னா நம்ம மன்னிப்போமா? அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிப்பான், அலட்சியம் பண்ணுங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா மன்னிப்போமா? மன்னிக்கணும். அல்லாஹ் சொன்னோனே அபூபக்கர் அவங்க என்ன செஞ்சாங்க, இன்னி உஹிப்பு ஐ யஃஃபிர் அல்லாஹுலி, என் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அபூபக்கர் அலி அவர்கள் சொன்னார், என் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கணும், இவரை மன்னிச்சா அல்லாஹ் மன்னிப்பானா என்னைய? அப்ப நான் அவரை மன்னிக்கிறேன், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு என்று அபூபக்கர் அலி அவர்கள் சொன்னார்கள். இன்னும் அந்த மிஸ்தகுக்கு அவங்க கொடுத்து வந்த பணத்தையும் மறுபடியும் கொடுத்தாங்க. இதெல்லாம் வருமா நமக்கு? இந்த உணர்வு நமக்கு வரணும். இப்ப இதுதான் கோபத்தை மெண்டு விழுங்குறது. ஒல் காலி மினல் கைல், கோபத்தை மெண்டு விழுங்குறது. நல்லா சொல்றானே, என்னது கோபத்தை மெண்டு விழுங்குறது? கோபம் வரும், நீ வெளியே வரும், அடக்கணும் அத. அப்படி பிறரை மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த சம்பவத்துல நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி அல்லாஹ் ஒரு வசனத்துல கூட சொல்றான், எல்லாரும் நபிக்கு எல்லாம் சொல்றான், நபிக்கு சொன்னது எல்லாருக்கும் தான், நபியே நல்லதை கொண்டு தீயதை தடுப்பீராக. அல்லாஹ் என்ன சொல்றான்? நல்லதை கொண்டு தீயதை தடுப்பீராக. இதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கன்னஹு வலியுன் ஹமீம், உனக்கும் உன்னுடைய பரம விரோதி கூட அப்படி நீ செய்யும் போது உன்னுடைய நெருங்கிய நண்பனாக மாறிவிடுவான். எது நன்மையை தடுக்கிறது, தீமையை தடுக்கிறது ரெண்டு வகை. ஒரு தீமை செஞ்சா இன்னொரு தீமை செய்யறது, இன்னொரு வகை இருக்கு. என்ன? தீமை செஞ்சவங்களுக்கு நல்லது பண்ணிருங்க. எப்படி? கெடுதல் பண்ணவங்களுக்கு நல்லது பண்ணிருங்க, உங்களுடைய பரம விரோதி கூட உங்களுடைய நண்பனாக மாறிவிடுவான், நண்பனாக மாறிடுவான். உங்களை பத்தி ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருக்கிறானா, அவனை கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு விருந்து கொடுங்களேன், விருந்து கொடுத்து நல்லா மனம் குளிர நடந்துருங்க. வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவனை கூப்பிட்டு என்னை பத்தி பேசாதப்பெல்லாம் சொல்ல வேண்டாம். வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுத்து அவனை நல்லா கவனிச்சு அவன் மனசை குளிர வச்சு அனுப்பி விடுங்க, அடுத்து உங்களை பத்தி பேச மாட்டான். பேசும்போது இந்த மனுஷனை பத்தி போய் நம்ம அப்படி பேசுறோமே, அந்த மனுஷன் நம்ம எப்படிலாம் நடந்தான் அப்படி நினைப்பார். இது தீமையை தடுக்கக்கூடிய முறை. தீமை செஞ்சவங்களுக்கு நல்லது பண்ணுங்க, விரோதி நண்பனா மாறிடுவான், எதிரி கூட நண்பனா மாறிடுவான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் ரெண்டு பண்ணா நம்ம நாலு செய்யணும், அவன் நாலு செஞ்சா நம்ம பத்து பண்ணணும், இப்படி நம்ம நினைக்கிறோம். அப்ப தீமை எப்படி ஒழியும்? நன்மையை செய்து தீமையை தடுப்பீராக. உன்னுடைய பரம விரோதி, பயங்கரமான விரோதி, அவன் கூட நண்பனா மாறி விடுவான் அப்படின்னு தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இது யாருக்கு இருந்த குணம், அதான் முக்கியம். இந்த மாதிரி கெட்டது செஞ்சவங்களுக்கு நல்லது செய்யறது, நன்மையை செய்து விரோதிகளை எல்லாம் நண்பர்களாக மாத்துறது, இது யாருக்கு வரும்? இந்த குணம், இந்த உறுதி, இந்த ஈமானிய மனப்பான்மை, மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை. ஒமா யுலக்காஹா இல்லல்லதீன சபரு ஒமா யுலக்காஹா இல்லாது ஹல்லின் அலீம். ரொம்ப பொறுமைசாலிகள், மிகவும் பொறுமை குணம் உள்ளவர்கள், மறுமையிலே மகத்தான பண்புக்குரியவர்கள், மறுமையிலே மகத்தான பரிசுக்குரியவர்கள், அவர்களுக்குத்தான் இப்படிப்பட்ட பண்பு வரும் என்று அல்லாஹ் கூறுகிறான். எல்லாருக்கும் வராது. யாருக்கு? ரொம்ப பொறுமைசாலிகள், மறுமையில் அல்லாஹ் மிகப்பெரிய பண்பை பாக்கியத்தை வைத்திருக்கிறானே, அந்த உயர்வான அந்தஸ்துக்குரியவர்களிடத்துலதான் இந்த பண்பு வரும். எந்த பண்பு? நன்மையை செய்து தீமையை தடுக்கக்கூடிய உயர்வான பண்பு. அல்ல, அதையும் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, பிறரை மன்னிங்க, கெடுதல் பண்றாங்களா அவங்களுக்கு நல்லது செய்யுங்க, குணத்தால் அவர்களை வென்றெடுங்கள். அவர்களை, உங்களுடைய விரோதிகளை, எதிரிகளை நண்பர்களாக நீங்கள் மாற்றுங்கள். இதெல்லாம் நமக்கு சொல்லி காட்டுங்க. ரசூலா அப்படித்தானே செஞ்சாங்க. ரசூலாவுடைய குணத்தை பாருங்க. ஒரு பெண்ணு விருந்துக்குன்னு கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொடுத்துட்டா, நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? அவளை சாவடிக்கணும் சொல்லுவோமா இல்லையா? விருந்துக்குன்னு வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கறேன்னு கூப்பிட்டு விஷத்தையா கொடுக்கற, கொண்டு போட்டுருவோம். ரசூலா ஜனாதிபதி, அல்லாஹ்வுடைய தூதர், அவங்களுக்கு விருந்துன்னு கூப்பிட்டு ஆட்டுக்கறியில விஷத்தை வச்சு கொடுத்துட்டா, ரசூலா சாப்பிட்டு தொண்டையெல்லாம் புண்ணாயிருச்சு. சஹாபாக்கள் கேட்கறாங்க, அவளை கொன்றவா நாங்க? நபி என்ன சொன்னாங்க? வேண்டாம். நபி என்ன சொன்னாங்க? வேண்டாம். தன்னை கொல்ல நினைச்சவங்களை கூட மன்னிக்கணும் நினைச்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அந்த நபி இடத்துல முன்மாதிரியாக முன்மாதிரி இருக்கக்கூடிய நாம் நம்ம மடுத்தவங்களை எப்படி மன்னிக்கணும்? சின்ன கொலையவே மன்னிக்கணும்னு சொன்ன மார்க்கத்தில் நம்ம ஒண்ணுமில்லாத விஷயத்தெல்லாம் மன்னிக்காம பேசிக்கிட்டு இருக்கிறோமே, இது சரியாகுமா? இது மூமியினுடைய குணமா? யோசிச்சு பாருங்க. அது இன்னொரு மனிதன் வந்தார், ரசூலா தூங்கிட்டு இருக்கும் போது வால் தொங்குச்சு மரத்தில், அந்த வாளை எடுத்துட்டு முகமது உன்னை கொல்ல போறேன், யார் உன்னை காப்பாத்துவான்னு கேட்டார். ரசூலா பயப்படாம சொன்னாங்க, அல்லாஹ் என்ன காப்பாத்துவான்டாங்க. வாழ்க்கையில உளுந்துருச்சு, நபி கையில் எடுத்துட்டாங்க, இப்ப உன்னை யார் பாதுகாப்பா? கெஞ்சினார், என்ன மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொன்னார். எப்படி பத்தீங்களா? முதல் வாளை எடுத்துட்டு முகமது உன்னை கொல்ல போறேன்டாரு, ரசூலா பயப்படல, இப்ப ரசூலா கையில வால் வந்துருச்சு, என்ன மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொன்னாரு. நபி என்ன பண்ணாங்க? மத்தவங்களா இருந்தா என்ன செய்வாங்க? உன்னை மன்னிக்கணுமா? வாளை எடுத்துட்டு என்ன கொல்ல வந்திருக்கிற, உன்னை மன்னிக்கணுமாடா? பேசுவோம். ஆனா நபி என்ன சொன்னாங்க? போ, மன்னிச்சு போ, உன்னை மன்னிச்சுட்டேன் போன்னு சொன்னாங்க. அவர் போய் என்ன செஞ்சார் மக்கள்கிட்ட? மனிதர்களிலேயே சிறந்த மனிதர் முஹம்மது அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் பிற மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் வென்றெடுத்தார்கள். தன்னை கொல்ல வந்தவங்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க? மன்னிச்சாங்க. ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்துல என்ன செய்யறாரு? துண்டை, இறுக்கமான துண்டை போட்டு இருக்கிறார். இருக்கிட்டு, முகமதே, அல்லாஹ் கொடுத்திருக்க செல்வத்தில் எனக்கு தர்மத்தை கொடு அப்படின்னு கேட்கிறார். எப்படி பாருங்க, ஒரு சேக இருக்கார், தர்மம் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த சேக கழுத்தில் போய் துண்டை போட்டு இறுக்கி காச குடியா அப்படின்னு கேட்டா அந்த சேக் நம்மளை அடிச்சு போட்டுருவாரு. இதான் நடக்கும். ரசூலுல்லாஹ் வந்து ஒரு கிராமவாசி எப்படி கேட்கிறாரு, கழுத்துல புடிச்சு இருக்க துண்டை இறுக்கி புடிச்சிட்டு அல்லாஹ் கொடுத்துருக்கூடிய உனக்கு தர்ம பொருள் இருந்து கொடு அப்படின்னு கேட்கிறாரு ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்துல கூட அச்சு பதிஞ்சிருச்சு, கழுத்தே செவந்து போச்சு. நபி என்ன பண்ணாங்க, சிரிச்சுக்கிட்டே அவருக்கு தர்ம பொருளை எடுத்து கொடுத்தாங்க. இதுதான் நபி அவர்களுடைய நளினம், நபி அவர்களுடைய மென்மை, நபி அவர்களுடைய மன்னிப்பு. இது மாதிரி நிறைய நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். ஒரு சம்பவம், உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் பாருங்க. ரசூலுல்லாஹ் எப்படி நடந்துகிட்டாங்க, அறியாத மக்கள்கிட்ட ஒரு கிராமவாசி மஸ்ஜித் நபவிக்கு வர்றார், வந்து சிறுநீர் கழிக்கிறார். எங்கங்க பள்ளி வாசல்ல சிறுநீர் கழிக்கிறார், யாராவது சும்மா இருப்போமா? சஹாபாக்கள்லாம் உயிரை விட மேல மதிச்சுட்டு இருக்கிறாங்க மஸ்ஜித் நபவிய, அது புனிதமிக்க ஒரு பள்ளி வாசல், அதுல போய் சிறுநீர் கழிக்கிறார். எல்லா சஹாபாக்களும் அடிக்க போறாங்க, அவரை அடிக்க போறாங்க. ரசூலுல்லாஹ் நிப்பாட்டினாங்க, நிப்பாட்டுங்க அவரை போய் அடிக்காது, அவர் சிறுநீர் கழிக்கட்டும். ரசூலுல்லாஹ் விட்டாங்க, அவர் சிறுநீர் கழிச்சு வேலையை முடிச்சதுக்கு பிறகு அவரை கூப்பிட்டாங்க, இந்த வாப்பா இங்க வாப்பா கூப்பிட்டு சொன்னாங்க, பள்ளி வாசல்ல சிறுநீர் கழிக்க கூடாது, இது அல்லாஹ்வுடைய ஆலயம், இங்க தொழுகணும், குர்ஆன் ஓதணும், திக்ர் செய்யறதுக்குரிய இடம், இங்க போய் நீங்க சிறுநீர் கழிச்சு அசுத்தப்படுத்த கூடாதுன்னு அவருக்கு அறிவுரை சொல்லி அனுப்பி விட்டாங்க. இதுதான் நபி அவருடைய நடத்தை. இப்ப மத்தவங்க பாருங்க, அவர் ஒண்ணுக்கு இருக்க போறான்னு அடிக்க போறாங்க, அவரே அவசரத்துல இருக்காரு, அவர் ஒண்ணுக்கு இருக்கும் போது போய் அந்த இடத்துல அவரை போய் அடி அடின்னு அடிச்சா எப்படி இருக்கும் அவருக்கு? எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இவன் பள்ளிவாசலுடைய புனிதத்தை பார்க்க மாட்டேங்கிறான், அவனுடைய நலனை நம்ம பார்க்கணுமா நம்ம நினைப்போம். சிறுநீர் கழிக்கிறான், அவனுடைய நலனை போய் பார்த்துட்டு இருக்கிறிய, அவனுக்கு போய் வலிக்குமா, இந்த இடத்துல அடிச்சா அவனுக்கு என்ன ஆகும், இதை போய் யோசிச்சுட்டு அப்படி நம்ம நினைப்போம். ஆனா நபி என்ன நினைக்கிறாங்க, என்ன அவசரத்துல இருக்கிறாரோ யாருக்கு தெரியல, இந்த நேரத்தில் போய் நம்ம அவரை அடிச்சோம்னா அது அவர் பெரிய கேடா போயிரும்னு அந்த நேரத்தில் கூட அந்த கிராமவாசியுடைய நலனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி நினைச்சாங்க. சஹாபாக்களுக்கு ஒரு வாளி தண்ணியை கொண்டு வந்து ஊத்துங்க, அவரை கூப்பிட்டு அழகான முறையில் உபதேசம் பண்ணி அனுப்பிச்சாங்க. இதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கை முறை. லக்கத் காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கு, அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அழகான முன்மாதிரி. அப்ப இந்த நற்குணங்கள்லாம் நம்ம இடத்துல வர வேண்டாமா, யோசிச்சு பாருங்க. இஸ்லாமிய இஸ்லாத்துல ஒரு சாவி இன்னொரு சா ஒரு ஆளை மன்னிக்கல, பழிக்கு பழி வாங்குவேன்னு உறுதியா நிக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கேட்டாங்க, என்ன கேட்டாங்க தெரியுமா, அம்மா துரீது அன் தபூ பி இஸ்மிக்க இஸ்மி சாஹிபிக்க, உன் சகோதரனை கொண்டு விட்டார் என்று மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாய், அவரை நீ மன்னித்தால் உன் பாவத்தை அந்த ஆள் சுமந்து கொள்வார், உன் சகோதரனுடைய பாவத்தையும் சுமந்து கொள்வார். உனக்கு கெடுதல் செஞ்சவரை நீ மன்னிச்சேனா உன் பாவத்தையும் சகோதரன் பாவத்தையும் அவர் சுமந்து கொள்வாரு, அது வேணுமாண்டாங்க. உடனே இந்த சாபி என் பாவத்தை சுமந்து கொள்வார்னா நான் அவரை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை உருவாக்கினார். எனவே அன்பான சகோதரர்களே, இன்றைய தினத்தில் நீங்கள் மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்க, எல்லாரும் மனுஷன்தான், நம்ம அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்வோம், அது மாதிரி அடுத்தவங்க நமக்கு கெடுதல் செய்வாங்க, அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், மன்னிக்கணும். மன்னிச்சா அல்லாஹ் நமக்கு அந்தஸ்தை கொடுக்குறான், சிறப்பை தர்றான், மறுமையில் பெரிய பாக்கியத்தை வச்சிருக்கிறான் என்ற ஒரு உணர்வோடு நம்ம அடுத்தவங்க செய்யக்கூடிய தவறுகளை மன்னிக்க பழகிக்கொள்ள வேண்டும்.